நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை தேர்ட் பிளானட் இயற்கை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் திரு முனைவர் ச. சாண்டில்யன் அவர்கள் தேனீகளை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். நேயர்களே, அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாண்டில்யன். இந்த உலகம் சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறதுக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று பல பகுதிகளில் அமைந்திருக்கக்கூடிய காடுகள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த காடுகள் வந்து இவ்வளோ செழிப்பாக இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருந்த போதிலும் பூச்சிகளினால் காடுகள் மிகவும் வளமாக இருக்கிறது என்று சொன்னால் நம்புவதற்கு சற்று கடினமாக தான் இருக்கும். ஆம் நண்பர்களே, அதுதான் உண்மை. கிட்டத்தட்ட உலக நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய காடுகளில் 80% காடுகள் பூச்சிகளை மட்டுமே மகரந்த சேர்க்கைக்காக நம்பி இருக்கின்றன என்பதுதான் உண்மை. இந்த மகரந்த சேர்க்கை பூச்சிகளால் நடைபெறவில்லை எனில் இந்த காடுகளின் அடுத்த தலைமுறை, அதாவது காடுகளில் உள்ள முக்கியமான மரங்களின் சந்ததிகள் வளராமலே போய்விடும் என்பதுதான் உண்மை. இது காடுகளுக்கு மட்டும் கிடையாது, விவசாய பயிர்களுக்கும் இது பொருந்தும். நம் உணவாக உட்கொள்ளும் பயிரினங்களில், உணவுப் பொருள்களில் 70% உணவை உற்பத்தி செய்யும் தாவரங்கள் தேனீக்களை மட்டுமே நம்பி இருக்கின்றன மகரந்த சேர்க்கைக்காக. நமக்கு சொல்லப்பட்டது எல்லாமே பூச்சி இனங்கள் அப்படின்னாலே விவசாயத்திற்கு பெரிய தீங்கிழைக்கும், மரம் சார்ந்த பொருள்களுக்கு தீங்கிழைக்கும் அப்படிதான். அது என்னவோ உண்மைதான், ஆனால் அதோடய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக குறைந்த அளவு, ஒரு 50-100 பூச்சி வரையும் நம்ம சொல்லலாம். ஆனால் ஆயிரக்கணக்கான பூச்சி இனங்கள் கண்ணுக்கே தெரியாமல் நமக்கு பல சேவைகளை செய்து வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் பல வாழிடங்கள் நல்ல முறையில் இயங்கி கொண்டிருக்கிறதுக்கு மூல காரணமாக இருப்பது பூச்சி இனங்கள் தான். நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பூச்சை மட்டும் பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த பூச்சை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன எல்லா கருத்தையுமே ஒத்துப்பீங்க. ஆமாங்க, அந்த பூச்சி தான் தேன் பூச்சி, தேனி அப்படின்னு சொல்லுவோம். தேனியை பற்றி நம்ம மிகப்பெரிய விஞ்ஞானி, நம்ம உலக அளவில் மிகப்பெரிய விஞ்ஞானின் போற்றப்படுகிற ஐன்ஸ்டீன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தேனி இனங்கள் இந்த பூமி பந்திலிருந்து அழிந்து விட்டால் அடுத்த 4 வருடங்கள் கழித்து மிகப்பெரிய உணவு பஞ்சம் ஏற்படும், அந்த உணவு பஞ்சத்தின் தொடர்ச்சியாக மனித இனம் அழிந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா தேனி நமக்கு எவ்வளவு பெரிய முக்கியமான நம்மளோட வாழ்வாதாரத்தை கட்டி காக்குதுங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். இன்னும் சொல்ல போனீங்க அப்படின்னா இந்த தேன்கிறது பார்த்திங்கன்னா பல 1000 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இப்போ சமீபத்தில் எகிப்தில் ஒரு பிரமிடில் ஆராய்ச்சி பண்ணும்போது 2000 வருஷத்துக்கு பழமையான தேன் ஒரு கிண்ணத்தில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது எந்த விதத்துலையும் கெட்டு போகலை. இன்னும் சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்து பிறப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மனுஷன் தேன் பூச்சியை வளர்க்க ஆரம்பித்து விட்டான். அதாவது எப்பிகல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேன் பூச்சிகளை வளர்த்தல் அப்படிங்கிற கலையை வந்து அவன் தன்னகத் உண்டு பண்ணிக்கிட்டான். அதை வந்து சிறப்பான முறையில் செய்தான் என்பதுதான் உண்மை. இது ஒரு பக்கம் இருக்கும் போதிலும் தேன் பூச்சிகளால் எப்படி விவசாயம் மிக செழிப்பாக வளர்கிறது என்பதற்கு பல ஆராய்ச்சிகள் உலக அளவில் நடைபெற்று உள்ளன. அவை வழங்கிய ரிசல்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்ல முறையில் தேன்பூச்சியோட இம்பார்ட்டண்ட்டை பற்றி சொல்லியிருக்கு. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அதாவது விவசாய நிலங்களை சுற்றி தேன்பூச்சிகளை நிறையா வளர்த்தாங்க, இன்னொரு பகுதியில் விவசாய நிலங்களில் தேன்பூச்சியை இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. இந்த 2 இடத்துலையும் வரக்கூடிய ஈல்டு, அதாவது என்ன மாதிரியான லாபம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்தாங்க. என்ன மாதிரியான உற்பத்தி திறன் இருக்குது அப்படிங்கிறது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, தேன்பூச்சி அதிகமாக இருந்த வயல்களில் கத்திரிக்காயோட உற்பத்தி 33% அதிகரிச்சுது. அது மாதிரி பப்பாளியோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உற்பத்தி விகிதம்னு பார்த்திங்கன்னா 60%, வாழையில் 63%, மாங்காயில் 68%, முந்திரி பருப்பில் 157%, காலையில் 160%, மிளகாயில் 227%, விளைச்சல் உயர்ந்ததை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், தேன்பூச்சி நமக்கு என்ன மாதிரியான பலனை விவசாய நிலங்களில் கொடுக்குது அப்படின்னு. இவ்வளோ பலன் கொடுக்கக்கூடிய தேன்பூச்சியோட இன்றைய நிலைமை எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சற்று கவலைக்கிடமாக தாங்க இருக்குது. ஏன்னா 2005 அப்புறம் உலகம் முச்சூடு நடந்த ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேன்பூச்சிகளோட எண்ணிக்கை பல மடங்கு அதிவேகமாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, தேனடையிலேருந்து தேன் சேகரிக்கிறதுக்காக செல்லக்கூடிய தேன்பூச்சி திருப்ப தேனடைகளுக்கு வருவதே இல்லை, அவங்க வழியிலேயே செத்து போயிடுது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு பேர் என்னென்னா, காலனி கொலாப்ஸ் டிசார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தேன்கூடு சிதைவடையுது. என்ன காரணம்னா, தேன் எடுக்க போன தேன்பூச்சிகள் திருப்ப தேன்கூட்டுக்கு வருவதில்லை. இதற்கு பல காரணங்கள் இருந்த போதிலும் அதிகமாக இதுக்கு எந்த காரணம் முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் ரெண்டு சொல்கிறாங்க. ஒன்று வந்து நம்ம அதிக அளவில் யூஸ் பண்ணக்கூடிய ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள், அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கடந்த 10 ஆண்டுகளில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல், அதுக்கப்புறம் அந்த மொபைல் டவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செல்ஃபோன் டவர்ஸ், இந்த செல்ஃபோன் டவர்ஸ்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷனும், அதுக்கப்புறம் நம்ம மொபைல் யூஸ் பண்ணும்போது வரக்கூடிய ரேடியேஷனும் இந்த சிறிய தேன்பூச்சிகளுடைய மூளைப்பகுதியில் இருக்கக்கூடிய நியூரான்களை பாதிக்குது. ஒரு தேன்பூச்சியானது ஒரு செல்ஃபோன் டவரை கிராஸ் பண்ணி போகும்போது இந்த இதில் எக்ஸ்போஸ் ஆகும்போது இதில் பட்டுச்சுன்னா அந்த கதிர்வீச்சு அதோட உடம்புல படும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு செல்லை பாதிக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா அதனால் திரும்ப வர முடியல, அதோட கூடு எங்கே இருக்குங்கிறத அது மறந்து போயிடுது. அதனால் அதோட வழி மாறி சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கட்ட ஆராய்ச்சி எல்லாமே ஒரு ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குது, அறுதிட்டு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியல. ஆனால் இன்னொரு ஆராய்ச்சி இருக்குங்க. இந்த ஆராய்ச்சியில் வந்து தனி மனிதனோட செயல்களால் பல ஆயிரக்கணக்கான தேன்பூச்சி ஒவ்வொரு நாளும் உயிரிழந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து தெல்ல தெளிவாக, அதாவது உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது எங்கே அப்படின்னா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் 2010 வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதாவது மதுரையில் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 5 டீ கடையை எடுத்துக்கிறாங்க. இந்த 5 டீ கடையில் யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர் கப், அந்த பேப்பர் கப்பை அவங்க வந்து எக்ஸாமின் பண்ணி பார்க்குறாங்க, ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. அதில் என்ன பார்க்குறாங்கன்னா அதில் தேன்பூச்சிலாம் செத்து கிடக்கு. அது எப்படின்னா அந்த கப்பில் இருக்கக்கூடிய ஜீனி சுகர் பாகு இருக்கு இல்லையா, மிச்சம் இருக்கக்கூடிய டீயோ அப்படி இல்லைன்னா நம்ம டீயில் இருக்கக்கூடிய சுகர் இருக்கு இல்லையா, அந்த ஜீனியை எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுன்னா தூக்கி எறிஞ்ச கப்புக்குள்ளே போய் இந்த தேன்பூச்சி வந்து உள்ளே உட்காரும். அப்படி உட்காரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மீதி இருக்கக்கூடிய டீ இருக்கு இல்லையா, அந்த டீயோட ஈரப்பதம் வந்து அந்த ரெக்கையில் பட்டதுனால என்ன ஆகுதுன்னா அதனால் பறக்க முடியாமல் போயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா டீ கப்பு அளவு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த டீக்குள்ளேயே முழுகி செத்து போயிடுது அப்படிங்கிறத அவங்க வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த 5 கடையில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கடையில் ஒரு நாளைக்கு மட்டுமே 128 பூச்சிகள் செத்து போகிறது அப்படிங்கிற மாதிரி கணக்கு பண்ணுறாங்க. ஆவரேஜாக சராசரியாக ஒரு கடையிலேருந்து வரக்கூடிய கப்புகளில் 168 தேன்பூச்சி செத்து போகிறத பார்க்குறாங்க. அப்போ 5 கடையில் ஒரு நாளைக்கு 840 பூச்சி சாகுது அப்படின்னு கணக்கு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே அந்த கணக்கை பாருங்கள், ஒரு மாதத்துக்கு மட்டும் இந்த 5 கடையில் 25,200 தேன்பூச்சிகள் சாகுது. அப்போ ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சராசரியாக 300,000 தேன்பூச்சிகள் இந்த 5 டீ கடையிலேருந்து வரக்கூடிய கழிவுகளிலிருந்து, அதாவது பிளாஸ்டிக் கப்பில் இருக்கக்கூடிய ரெசிடியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மீந்த காப்பியில் உழுந்து உயிரிழக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நினச்சி பாருங்கள், மதுரையில் ஒரு 5 கடையில் மட்டுமே இவ்வளோ அப்படின்னா மதுரை சுற்றி இருக்கக்கூடிய டீ கடை மற்றும் பழச்சாறு கடைகளில் எவ்வளோ செத்து போகும் ஒரு நாளைக்கு? அப்போ தமிழ்நாடு முச்சுனும் எவ்வளோ ஆகும், அப்போ இந்தியா முச்சுனும் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பாருங்கள். என்ன வேகத்தில் தேன்பூச்சிகளோட ஈனம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு உண்மையிலே ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். சரி, இதுக்கு விடிவு தான் என்ன? ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அரசாங்கத்தையும் மற்ற மனிதர்களையும் குறை சொல்கிறத விட நம்மளால் முடிஞ்ச அளவு இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நம்மளோட வீட்டு ஃபங்க்ஷன் ஏதாவது நடந்துச்சுன்னா வீட்டு விழாக்களில் இந்த மாதிரியான பிளாஸ்டிக் கப்புகளை யூஸ் பண்ணுறத, பேப்பர் கப்புகளை யூஸ் பண்ணுறதை தவிர்க்கணும் நம்ம. அப்படி தவிர்க்க முடியாத பட்சத்தில் யூஸ் பண்ணும்போது அதை என்ன பண்ணுங்கன்னா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. குப்பை தொட்டிகளை யூஸ் பண்ணும்போது மூடி போட்ட குப்பை தொட்டிகளை இதை போட்டிங்கன்னா தேன்பூச்சி அதை அட்ராக்ட் பண்ணி வராது, அந்த இடத்துக்கு வராமல் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு அந்த பார்த்திங்கன்னா நம்ம வயலில் வேலை செய்யும்போது நம்ம டீ கடையிலேருந்து நார்மலாக டீ வாங்கிட்டு வந்து கொடுப்போம் நம்மளோட விவசாய நண்பர்களுக்கு. அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பல இடங்களில் நம்ம இன்னும் வந்து இந்த மாதிரியான கப்பு தான் யூஸ் பண்ணுறோம். அந்த கப்பை யூஸ் பண்ணிட்டு நம்ம தூக்கி போட்டு போயிடுறோம். அப்போ வயல்வெளிக்கு வரக்கூடிய தேன்பூச்சி எல்லாமே இந்த கப்பில் விழுந்து செத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஆகவே நண்பர்களே, நம்மளுடைய வயல்வெளி மற்றும் பொது இடங்களில் இந்த மாதிரியான பேப்பர் கப்புகளை உபயோகப்படுத்துவதை நாம் முடிந்த அளவு குறைக்க வேண்டும். அவ்வாறு குறைக்கும் பட்சத்தில் விவசாயத்தில் நம்ம பெரிய அளவு ஈல்டு எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ இந்த தேன்பூச்சிகள் குறைய குறைய விவசாயத்தோட உற்பத்தி குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும். ஆனால் நம்ம உற்பத்தி குறையுதுங்கிறது நம்ம நிறைய இடத்துல நம்மகிட்ட ரெக்கார்டு இருக்குது. ஆனால் தேன்பூச்சி இல்லாதனால தான் உற்பத்தி குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் நம்மகிட்ட இல்லை. ஆனால் கைக்கு கிடைச்ச ஆதாரம் இது தான். ஸோ ஒரு தேன்பூச்சினால் இவ்வளோ பலன் கிடைக்குது. இப்போ மிளகாயில் மட்டும் எடுத்துகிட்டிங்கன்னா 227 விழுக்காடு அதிகரிப்பு அதிகமாக கிடைக்குது தேன்பூச்சி இருக்கக்கூடிய இடத்துலன்னா. அப்போ தேன்பூச்சியோட பங்களிப்பு என்ன விவசாய நிலங்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம நல்லா தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆகவே இந்த பேப்பர் கப்புகளை யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கணும். அதே நேரம் வயல்வெளியில் சுற்றி நிறைய மரங்களை நடணும். அரசாங்கத்தோட உதவியுடைய நிறைய தேன் பெட்டிகளை வச்சு வளர்க்கக்கூடிய ஆற்றலை நம்ம கற்றுக்கணும். அதை நம்ம பழக்கப்படுத்திக்கணும். அதை பழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மிக அதிக அளவில் விவசாய உற்பத்தி பொருளை ஈட்ட முடியும் அப்படிங்கிறது கட்டாயமான உண்மை, நிச்சயமான மறுக்க முடியாத உண்மை. நன்றி நண்பர்களே, நன்றி.
நேர்களே, இதுவரை தேர்ட் பிளானட் இயற்கை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் திரு முனைவர் ச. சாண்டில்யன் அவர்கள் ஆற்றிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.